கலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம். சுவாமி, வார்த்தைகளை கொண்டு நீர் பேசினீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் சுகப்படுத்தினீர். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படும் பொழுது உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த 2014 ஆண்டில 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திற்குள்ளாய் தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இது ஆண்டவருடைய கிருபை. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஜீவனை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெரிய மாணவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுவது எப்படி என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே உபாகமம் புஸ்தகத்திலே ஒரு அழகான ஆசீர்வாதத்தின் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பவுலடியார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டதினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்ட எபேசியர் 3:3 வாசியுங்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய மகனாக மகளாக மாறும் பொழுது, தேவன் சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை இந்த உலகம் அறிந்து கொள்ளுவதில்லை, உலகம் அதை அனுபவிப்பதில்லை, உலகம் அதை பெற முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுலடியார் திட்டமும் தீர்க்கமுமாய் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பல நேரங்கள் நினைக்கலாம், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருடங்கள் பல கடந்து விட்டதே, நம்ம ஒருவேளை ஆண்டவரை ஆராதிக்க வருவதும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுவதும் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறதா? பல நேரங்களில் நாம் சிந்திக்கிறோம், நானும் உலக மனிதனை போலதானே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, உண்மையாகவே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்று சொன்னால் தேவன் அவனுக்காக சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நாம் அதை விரும்பினாலும் அதை நாம் வெறுத்தாலும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம் வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது சில கட்டளைகளை கொடுக்கிறார். என் வார்த்தையின்படி நீ நடக்கும் பொழுது என்று ஆரம்பிக்கின்றார். நீங்கள் உபாகமம் 28 அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது ஒரு நீண்ட பட்டியல் வரும். அவன் தனிமையாக ஆசீர்வதிக்கப்படுவான், குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இதற்கெல்லாம் அடித்தளமாய் இருப்பது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவன் செவி கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரை எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ, எந்த ஒரு குடும்பம் ஆண்டவரை நம்புகிறதோ, அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு அரிய காட்சி என்னவென்று சொன்னால், பல நேரங்களிலே உலக மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாச தன்மையை உணருவதில்லை. ஒரு அருமையான சம்பவம் ஒன்றை நான் படித்தேன். ஒரு விமானத்தில் 2 பிரயாணம் பண்ணினார்கள். ஒரு போதகரும் இன்னொரு மனிதனும் பிரயாணம் பண்ணினார்கள். அவர்கள் நீண்ட நேரம் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது முதல் அந்த ஒரு மனிதன் இன்னொருவரை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? உடனே அவர் சொன்னார், நான் ஒரு போதகராக இருக்கிறேன், ஆண்டவரை குறித்து நான் மக்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் சிரித்துக் கொண்டே சொன்னார், இன்னமும் நீங்கள் கடவுளை எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் ஒரு சிறு பிள்ளையினுடைய கதை போலதான் இருக்கிறது. கடவுள் மனிதனை நேசிக்கிறார், கடவுள் மனிதனுக்காக வந்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்றெல்லாம். ஒருவேளை அதை கேட்ட அந்த ஊழியருடைய உள்ளம் ஒரு பக்கம் பாரமாக மாறியது. அதே நேரத்தில் அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். அடுத்த இடத்துல கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உடனே அந்த மனிதன் சொன்னான், நாங்கள் வான சாஸ்திரங்களை எல்லாம் இப்பொழுது கணித்து கொண்டிருக்கிறோம், எனக்கு ஜோதிடம் தெரியும் என்று அவர் நிறைய காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். உடனே அந்த குருவானவர், அந்த ஊழியக்காரர் சொல்ல ஆரம்பித்தார், இதைதான் இந்த சிறு பிள்ளைகள் பாடுவார்களே, இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று சொல்லி, அதைதான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே உலகம் நினைக்கிறது, எதற்காக தேவனுடைய ஜனங்கள் போய் ஜெபிக்கிறார்கள், ஏன் வேதம் வாசிக்கிறார்கள், நீண்ட நேரம் ஏன் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள்? உலக மக்களுக்கு அது தெரியாது. ஆனால் பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்ததினால் சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு விளையாட்டு அல்ல. மாறாக தேவனோடு இருப்பதும் தேவ சித்தம் செய்வதும் தேவனுக்கு பிரியமானது. ஆனால் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ரோமர் 1 பவுலடியார் சில உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 1:15 வாசியுங்கள். ரோமர் 1 போதும். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை, அங்கே 16 சொல்றார், கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. 17 சொல்கிறார், நீ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசிக்கிறவனுக்கென்று அது சுவிசேஷத்தினாலே வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். உண்மையாகவே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கின்ற முதல் காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? அது உள்ளத்தில் ஆரம்பமாகிறது. அது மனிதனுடைய ஆத்துமாவிலே கிரியை செய்கிறது. மனிதனுடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறது. அது தேவனுக்கு நேராய் அழைத்து செல்கிறது. தேவனோடு கூட இணைக்கின்றது மாத்திரமல்ல, மனித வாழ்க்கையை நிறைவடைய செய்கிறது. இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் ஒருவன் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுக்குள் கிரியை செய்வதற்கு அங்கே சரியான முகாந்திரம் இல்லாததினால் அவருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார் பாருங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி உண்டாகிறது. சரீரம் பாவத்தையும் அக்கிரமத்திற்கும் அடிமையாயிருக்கிறது. ஆண்டவர் தருகின்ற, ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்கள் தேவ நீதியை கொண்டு வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, பாவம் இருள் என்று வைத்துக் கொண்டால் தேவ நீதி வெளிச்சமாயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவ நீதியை கொண்டு வந்து மனிதனை சுத்திகரித்து தேவனோடு கூட இணைக்கிறது. அதோடு கூட விடாமல் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் அவனுக்குள் புதிய ஜீவனை கொடுக்கிறது. இந்த ஜீவன் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு புதிய வாழ்வையும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது, அவனுக்குள்ளாக ஒரு நித்திய வாழ்வை உண்டாக்குகிறது. மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது பரிபூரணம் அடைய செய்யக்கூடிய ஜீவனாய் மனிதனுக்குள் வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரியமானவர்களே, ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே பிறந்து விட்டேன், ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அல்ல. என்னுடைய நம்பிக்கை தேவ நீதியை எனக்குள் கொண்டு வந்து தேவ நீதியின் மூலமாய் நான் புதிய பிறப்பை அடைந்திருக்க வேண்டும். அதைதான் இந்த வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கின்றான். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே நாம் பார்க்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தேவனிடமிருந்து மட்டுமே வருகிறது. இப்ப நம்ம நிறைய நேரங்களில் கேட்கிறோம், தேவனை அறியாதவர்கள் எல்லாம் நன்மைகளை அனுபவிக்கிறார்களே, அது எப்படி? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக கூட இருக்கு. பலர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதற்கு ஒரு அருமையான சம்பவம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தினசரி என்ன செய்வான், தன்னுடைய வீட்டில் இருந்து, அவன் இருந்த இடத்துல இருந்து சரியாக 2 கிலோமீட்டர் நடந்து போவான். நடந்து போய் ஒரு இடத்துல நின்று கொண்டு அவன் அம்மா பசிக்கிறது என்று சொல்லுவான். உடனே ஒரு சத்தம் கேட்கும், பக்கத்தில் பரணர் இருக்கு உட்கார் என்று சொல்லி அங்கே போய் உட்காருவான். அவனுக்கு சூடான ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள், சாப்பிடுவான், அதே போல திரும்பி தன் வீட்டுக்கு சென்று விடுவான். இப்படியாய் ஒரு பல வருடங்கள் கடந்து சென்றது. ஒரு முறை அந்த அவன் இருந்த கிராமத்திற்கு ஒரு மருத்துவ குழுவினர் வந்தார்கள். பார்வையற்றவர்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட பார்வை குறைபாடு இருக்கிறது, அதை சீரமைக்கலாம் என்று சொல்லி. அப்படி வந்த பார்வை அந்த மருத்துவ குழுவினர் இந்த மனிதனை சந்தித்தார்கள். அந்த மனிதனுடைய கண்களை ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அந்த மனிதனுக்கு பார்வை வருவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணால் போதும் பார்வை வந்துவிடும் என்று சொல்லி அவனை அழைத்து சென்றார்கள். அவனை அழைத்து சென்று அவனுடைய கண்ணுக்கு அறுவை சிகிச்சை பண்ணினார்கள், அவனுக்கு பார்வை வந்துவிட்டது. அவன் இருந்த வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு அந்த மருத்துவ குழுவினர் சென்று விட்டார்கள். இந்த மனிதன் நினைத்தான், 10 வருடமாக நான் பார்வையற்ற நாட்களில் ஒரு வீட்டில் போய் சாப்பிடுவேனே, இப்ப அந்த வீட்டை நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கிளம்பினான். கண் பார்வை இல்லாத போது எப்படி நடந்தானோ அதே போல நடந்து போனான். சரியாக அவன் நடந்து போய் நின்ற இடம் வந்துவிட்டான். வந்துவிட்டு கண்ணை திறந்து பார்த்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அது ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடம். அந்த வீட்டில் மனிதன் வாழ்வதற்குரிய எந்த அடையாளமும் இல்லை. அப்ப நினைச்சான், இவ்வளவு ஒரு பாலடைந்த இடத்தில் எப்படி எனக்கு ஆகாரம் கிடைத்தது? திரும்ப கண்ணை மூடிக்கொண்டான். திரும்ப அதே சத்தம் கொடுத்தான், அம்மா பசிக்கிறது என்று சொல்லி. பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது, பக்கத்தில் பரணையில் போய் உட்கார் என்று சொல்லி. அவன் உட்கார்ந்தான், சாப்பிட்டான். அன்னைக்கு தான் அவன் புரிந்து கொண்டான், நான் நின்று கேட்ட இடம் ஒரு பாலடைந்த பில்டிங், ஆனால் எனக்கு வந்த ஆகாரம் இங்க அல்ல, பக்கத்து வீட்டிலிருந்து வந்தது. ஒருவேளை இன்னைக்கு மனிதன் எங்கெங்கோ நின்று கொண்டு கடவுளை தேடுகிறான், எங்கெங்கோ நின்று கொண்டு அவன் உதவியை தேடுகிறான், நன்மையை ஆண்டவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த கடவுளை தேடி ஓடினாலும் சரி, அவன் உள்ளம் உடைந்து அவன் கேட்கும் பொழுது தேவன் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவன் பார்வையற்றவனாய் இருந்து கொண்டு என்ன செய்கிறான்? அவன் தவறான இடத்தில் நின்று தேடிக்கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் சொல்கிறது பாருங்கள், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினதினால் தேவன் சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவன் நமக்கு தருகிறார்? முதல் காரியம், நம்முடைய அனுதின வாழ்வின் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் அவர் மாறுகிறார். ஹீ ஹெல்ப்ஸ் அவர் டெய்லி நீட்ஸ். ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை குறித்து தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் வரும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவனுடைய அனுதின தேவைகளை குறித்து தேவன் கவனமாய் இருக்கிறார். மத்தேயு 11:28 நமக்கெல்லாம் நல்லா தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில பல தேவைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நிறைய தேவைகள் உண்டு. சில நேரங்களிலே நமக்கு ஒரு தேவைகள் வந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம்? முதலாவது நாமவே அந்த தேவையை பூர்த்தி செய்ய முதலாவது பிரயாசப்படுகிறோம். முடியலனா நம்முடைய வீட்டாரை அணுகுகிறோம், அப்பயும் முடியலனா நண்பர்களை தேடுகிறோம், அப்பயும் முடியலனா கடைசியாக கடவுள்கிட்ட போய் கேட்குறோம். ஆனால் கடவுள்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்போம் தெரியுமா? என்ன கடவுளே, உனக்கு கண் இருக்கா? எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, என்னை தள்ளிட்டு. ஆனால் நாமவே நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளை சந்திக்க நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவைகளை அவர் எப்படி சந்திக்கிறார் என்று சொன்னால், யாத்திரையாகும புஸ்தகம் 16:4 சொல்கிறது, அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆகாரமானாலும் சரி, சரீர சுகமானாலும் சரி, அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய வேலைகளுக்குரிய கிருபையானாலும் சரி, தேவன் தருகிறார். வாசியுங்கள் யாத்திரையாகமும் 16:4. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளுக்கு தேவையான மன்னா வானத்திலிருந்து வரும். ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜனங்கள் போய் தங்களுக்குரிய மன்னாவை பொறுக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டும். இப்போ என்ன காரியம்னா பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கிறிஸ்துவன் ஆயிட்டான்னா அவனுடைய வாழ்க்கை முழுவதற்கும் தேவன் அவனுக்குரிய எல்லா காரியத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்யணும்? போய் தனக்குரிய மன்னாவை எடுத்து கொண்டு வந்து அவனும் அவருடைய குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். இது எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற மனிதன் தேவனுடைய உதவியை பெற்றுக் கொள்கிறான். காலையில் எந்திரிச்சவுடன் தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்கள், அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், அதிகாலை நேரத்தில் வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் அந்த நாளுக்குரிய மன்னாவை பொறுக்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளுக்குரிய மன்னாவை தேவன் பொழிய பண்ணுகிறார். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தின் வழியாய் வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் வனாந்தரத்தை ஆயத்தம் அணினாராம். அவர்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுதே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் ஆயத்தம் அணினாராம். நம்முடைய ஆண்டவர் நம்ம தேவைகள் வந்த பிறகு நாம் அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று தேடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம் தேவைகளுக்கு உள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்குரிய உதவிகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நாளையை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்குரிய மண்ணா நாளை காலையில் நாம் என்ன செய்யலாம்? பொறுக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன? நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய மண்ணாவை, அந்த நாளில் தேவன் நமக்கு தருகிறதை நாம் பெற ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் குறைவில்லாத தேவன்,
அவர் எதை கொடுத்தாலும் அதிலே குறைவு வருவதில்லை. தேவன் நமக்கு தருகிற இன்னொரு காரியம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் பெரிய கடவுள், அவர் சாதாரணமான காரியங்களை செய்வதில்லை. எல்லா காலத்திலும் அது நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தார் என்று சொன்னால் காலங்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்து சென்றாலும் இன்றைக்கும் நாம் அதை சிந்திக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் தருகின்ற காரியங்கள் மனிதனுக்கு ஆச்சரியத்தையும் தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, அவர் நமக்கு தருகிற எல்லா காரியத்திலும் அவருடைய பங்களிப்பை அவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் எதை கொடுத்தாலும் அதிலே நம்முடைய ஈடுபாடு தேவை. ஆண்டவர் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கொடுக்கிற தேவன் கூரையை பிச்சுட்டு கொடுப்பார். அப்படி ஒரு நாளும் கடவுள் கொடுக்க மாட்டார். உங்கள் வீட்டு கூரையை மட்டும் பிச்சுட்டு கொடுத்தா பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்துடுவான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எல்லா வீட்டு கூரையும் ஒரே நாள் பிக்கணும். அப்புறம் ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் கொடுக்கின்றார். அப்போ நாம் அதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? தேவன் வைத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி, அதை தேடுகிறவர்களுக்கு, அதை நாடுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்திரத்தில் தான் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நீ அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையிலே போய் அதை பொறுக்க வேண்டும், நீ அதை கொண்டு வந்து சமைத்து சாப்பிட வேண்டும். ஆண்டவருடைய இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை தான் உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். மோசே சொல்லுகின்றார், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுதின தேவைகளை சந்திப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் அதை தான் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தேவையான மன்னாவை, அவருடைய வார்த்தையை தந்து அனுதின சரீர தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:16-17 வசனங்களிலே பார்க்கும் பொழுது வேத வசனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமது ஆவியினாலே ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பலப்படுத்தி தருகிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு தேவையான ஆலோசனையை தருகிறது, இந்த வார்த்தைகள் நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது. இந்த வார்த்தைகள் இந்த ஒவ்வொரு நாளும் நம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்குரிய சத்துவத்தை அது நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருக்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது முதல் காரியம் அன்றாட தேவைகளை நீங்களும் நானும் சிந்திப்பதற்கு முன்பதாய் தேவன் சிந்திக்கின்றார். 2வது காரியம், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் தேவன் தருகிற உச்சிதமான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அனுதின மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். He gives everyday happiness. ஒவ்வொரு நாளுக்கு தேவையான மகிழ்ச்சியை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் வாழும் காலத்தில் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தேடி ஓடுகின்றான். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அங்கே பிலிப்பிய 4:4 அந்த வசனம் வாசியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சொல்கிறோம், வேதம் சொல்கிறது எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நாம் வாடும் இந்த உலகத்திலே மனிதன் இன்று சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சந்தோஷம் குறைஞ்சி போகிறதுக்கு காரணம், மனிதனுடைய மனதில் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாததுனால மனிதனால் சந்தோஷமாக இருக்க முடியல. வாங்குகிற சம்பளத்தில் திருப்தி இல்லை, பெற்றிருக்கிற சரீர சுகத்தில் திருப்தி இல்லை, பெற்றிருக்கின்ற உலக ஆசீர்வாதங்களில் திருப்தி இல்லை, எல்லாவற்றிலும் திருப்தி இல்லாததினால சந்தோஷம் ஓடி போயிடுது. ஆனால் பவுல் பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ரகசியத்தை சொல்கிறார். எப்படி அவர் சந்தோஷப்படுறாராம்? அதே பிலிப்பியர் 4:11 வாசியுங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், நான் எல்லா நிலையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், நான் திருப்தியாக இருக்கிறேன், அதனால் எனக்குள் மகிழ்ச்சி, தேவன் தருகிற மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு தந்த மகிழ்ச்சியை நிறைய நேரங்கள் அனுபவிக்க முடியாமல் நாம் ஏன் கவலைப்படுறோன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மன ரம்யம் நமக்கு இல்லை, ஒரு திருப்தி இல்லை. இன்னைக்கு திருப்தியான மனிதனை தேடி போனீங்கன்னா எங்குமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சந்தோஷம் இல்லாத மனிதனாகத்தான் வாழ்கிறான். மாத்திரமல்ல, நம்ம எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருக்கிறது, நமக்கு கிடைப்பது அதை விட குறைவாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி ஓடிப்போகிறது. எல்லாவற்றிலும் அதிகப்படியாய் மனிதன் ஆசைப்படுகிறான், அவருடைய ஆசைக்கு ஏற்றபடி கிடைக்காத பொழுது மனிதன் என்ன செய்கின்றான், திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். அளவுக்கு அதிகமான ஆசைகள், அதன் அதிகமான எதிர்பார்ப்புகள், இது மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாய் இழக்க செய்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் தந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தேவன் தந்தவைகளில் திருப்தியாய் இருந்தார்கள். அந்த திருப்தி அவர்களை சந்தோஷப்படுத்தியது. இரண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு சந்தோஷத்தை அழித்துவிடக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் தீராத பிரச்சனைகள். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, நண்பர்களோடு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைக்கு நேராய் தள்ளப்படுகிறோம். காரணம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்ம நினைக்கலாம், நான் சரியாகத்தானே இருக்கிறேன், மற்றவர் தான் எனக்கு என்ன செய்கிறார்கள், என்னோடு கூட என்னை தவறாக புரிந்து கொள்ள என்று நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:7, ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருவும் கூட அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்கின்றார். இன்னைக்கு ஏன் நம்மோடு கூட மற்றவர்களுக்கு நமக்கும் ஏன் சமாதானமான ஒரு உடன் ஒரு இணக்கமான வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், பல நேரங்களிலே நம்முடைய வழிகள் தேவனுக்கு நேராக இல்லை. நம்ம சுயத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எது சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஏனென்றால் நம் சொல்லுவதெல்லாம் நம்முடைய சுயத்தையும் சுயநலத்திற்குரியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை பெறுகிற வழி என்னவென்று கேட்டால், அவரோடு கூட ஒவ்வொரு அவருடைய வழிகள் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் தேவன் நமக்கு வாய்க்க செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொலை ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை பலர் பெறுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அறிக்கை செய்யாத பாவம் மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது. சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்கிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார். 32:3 மிக அழகாய் சொல்கிறார், நான் அடக்கி வைத்தேன், என் பாவத்தை நான் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள் சந்தோஷமே வராது. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தேவன் எனக்காக ஏற்படுத்தி தந்தாலும், எத்தனை பெரிய சந்தோஷத்தை அவர் எனக்கு வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போட்டாலும், என் வீட்டு கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, என் வீட்டிற்குள் தேவ சந்தோஷம் வருவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், சங்கீதக்காரர் சொல்ல வாசியுங்கள், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்பதான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதின அருமையான சங்கீதக்காரன் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டு, தன் தப்புக்கு எப்படியாவது அந்த தப்போடு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் மன்னிப்பை பெறுகின்றார். ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்தவுடன் தேவன் அவனுக்கு தருகிற மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன் பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது தேவன் நமக்கு திருப்தியை தருகிறார், தேவனுக்கு பிரியமாய் நம்மை மாற்றுகிறார், பாவத்திலிருந்து மன்னிப்பை தருகிறார், அனுதினமும் மகிழ்ச்சியை கூட்டிக் கொடுக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:14-15 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு என்று சொன்னால், உன் தேவன் உனக்குரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆனால் அதை அவர் கொடுப்பதற்கு முன்பதாக உன் ஆக்கினைகளை எல்லாம் அவர் உன்னை விட்டு அகற்றிவிட தேவன் உன் நடுவில் வாசம் பண்ண வேண்டும். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் துயரத்தோடு இருக்கிற அநேகர் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் எப்படி சந்தோஷம் வரும்? பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அனுதின தேவைகளை சந்திக்கிறார், அனுதின மகிழ்ச்சியை கூட்டிக் கொடுக்கிறார். நிறைவாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு தருகிற மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய எதிர்கால நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். We get the confidence of facing future. எதிர்காலத்தை சந்திப்பதற்குரிய கான்பிடன்ட் ஒரு நம்பிக்கையை தேவன் தருகிறார். இன்னைக்கு எதிர்காலம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு மாதிரியான கலக்கம், என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, இப்படி எல்லாம் நாம் கவலைப்படுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதிர்காலம் என்று சொன்ன உடனே ஒரு இருளடைந்த சூழ்நிலைகளை நாம் உணர்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அவருடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அருமையான யோபு பக்தன் மிக அழகாய் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 23:10. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். என் எதிர்காலத்தை தெரிந்திருக்கிற தேவனை நான் சார்ந்திருக்கிறேன். நான் கவலைப்பட மாட்டேன். நான் போகும் வழி அவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் செய்கிறது எதுவுமே கடவுளுக்கு தெரியாதுன்னு. நம்ம ஆஃபீஸில் எதை செஞ்சாலும் சரி, வீட்டில் எதை செஞ்சாலும் சரி, நண்பர்களோட எதை செய்தாலும் சரி, எந்த நாட்டில் எதை செய்தாலும் சரி, யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும், நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அதுதான் வேதம் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கை. இன்னும் அழகாக சொல்லப்போனால், யோபுவினுடைய இன்னும் ஆழமான நம்பிக்கை, கடவுளை எவ்வளோ ஆழமாக அவர் அறிந்திருந்தார் என்று சொன்னால், அவர் சொல்கிறார் பாருங்கள், யோபு 19:25. யோபு 19:25. அடுத்த வசனம் 26. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். பிரியமானவர்களே, சொல்றார் பாருங்க, என் மீட்பை உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாள் அவரை காண்பேன். யோபு பக்தனுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் வாடுகின்ற 70, 80, 100 வருடத்தோடு கூட நின்று விடவில்லை, அதையும் தாண்டி செல்கிறது. அவர் சொல்கிறார் பாருங்கள், என் தோல் என் மாமிசம் அழுகினாலும் சரி நான் என் மீட்பரை காண்பேன், என் கண்கள் காணும் என்கிற நம்பிக்கை. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்தவுடன் தேவன் தருகிற முதல் ஆசீர்வாதம், அவன் எதிர்காலத்தை தேவன் கரத்தில் எடுத்துக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வெற்றி பெற்ற மக்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர்கள் என்ன நினைத்தார் என்று சொன்னால், கடவுளோடு கூட நடந்து எதிர்காலத்தை அவர்கள் சந்தித்தார்கள். ஒன்றுமே இல்லாதிருந்த பொழுதும் தேவனோடு கூட நடந்து தேவன் வைத்திருக்கின்ற எதிர்காலத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, பரலோகம் நரகம்லாம் இருக்குமா பிரதர்? இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ கொஞ்ச காலம் வாழ்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது ஆண்டவர் பரலோகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இதை மனிதன் சொல்லவில்லை, ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் ஒரு நாளும் மாறமாட்டார். வேதம் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்வது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு நாளில் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் கைவிடப்பட்டு நிற்பதை காண்போம். அன்னைக்கு தான் அவங்க நினைப்பாங்க, ஐயோ நான் மறந்து விட்டேனே, நான் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டேனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஏன் எதிர்காலத்தை குறித்த மனிதனுக்கு அதிகமான பாரமும் கவலை வருகிறது என்று சொன்னால், தவறான ஆதாரத்தின் மீது அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம நிற்கிற இடம் அசைந்து கொண்டே இருந்தால் நம்மால் ஸ்திரமாய் நிற்க முடியாது. இன்னைக்கு ஒரு மனிதன் எதிர்காலத்தை குறித்த ஸ்திரமான ஆண்டவருடைய தெளிவான உடன்பாடு வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது எதிர்காலம் நமக்கு ஸ்திரமாக இருக்கணும்னா மாறாத வேதத்தை சார்ந்து நிற்க வேண்டும். மாறாத வசனம் வேதம் சொல்கிறது. மத்தேயு 24:35, வானமும் பூமியும் கூட என்ன செய்யும்? ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியாது. இந்த வார்த்தையின் மீது நிற்கிற மனிதனுடைய எதிர்காலம் அசையாது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13:8 சொல்கிறது, நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவர். தேவனை சார்ந்து நிற்கிற மனிதன் அசைக்கப்பட மாட்டான், அவன் எதிர்காலம் ஆடாது. அது மாத்திரமல்ல, பவுலடியார் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம், மாறாத சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நித்திய வாழ்வு என்று சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சுவிசேஷம் அவர்களை நித்திய வாழ்விற்குள் வழிநடத்தி செல்லும், அவர்களும் அசையவே மாட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? என்ன நடக்கும், என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு உண்டு. அதை தான் பவுலடியார் மிக அழகாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னென்று சொன்னால் அவர் என்னோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14:6 இயேசு விதமாய் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்குரிய வழியை திறக்கிறார், அவனுக்குள் சத்தியத்தை வைக்கிறார், அவனுக்கு நித்திய வாழ்விற்குள் வழிநடத்தி செல்கிறார், எதிர்காலத்தை குறித்த பயத்தை நீக்கி போடுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உலகம் பார்த்து சொல்லலாம், என்ன நீங்களாம் சர்ச்சைக்கு போறீங்க, நீங்களாம் ஜோம் பண்றீங்க, வேதத்தை தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லி, ஆனால் உங்களுக்காக எனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உச்சிதங்களை பாருங்கள். அனுதின தேவைகளை சந்திக்கிற தேவன் இருக்கிறார், அனுதின மகிழ்ச்சி தர தேவன் இருக்கிறார், நம் எதிர்காலத்தை அவர் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் அவரை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். நாம் இந்த மாதத்தில், இந்த வருகின்ற மாதங்களில் தேவனை சார்ந்து நிற்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.